நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் முஜிபூர் அவர்களே.
வணக்கம். வணக்கம், உங்களோட தொடர்புக்கு மிக்க நன்றி.
இன்று நாம் பணியிட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பற்றி பேச உள்ளோம். முதலில் பணியிட சுகாதாரம் பற்றி சொல்லுங்களேன். அதாவது தொழிற்துறையில் பணியிட சுகாதாரம் குறித்து அவர்கள் பின்பற்ற வேண்டிய, கவனத்தில் வைத்திருக்க வேண்டியவை எவை?
பணியிட சுகாதாரம் பாதுகாப்புங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம மக்கள் இனிமே பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நீங்க எங்கெல்லாம் பணிபுரிகிறீங்களோ அந்த இடம் எல்லா இடத்துக்குமே இந்த ரெகுலேஷன், இந்த லா எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்க கேட்கிற அந்த முதல் கேள்வியோடைய சாராம்சமே பணியிடம் எது அப்படிங்கறத முடிவு செய்யணும். இப்போ நீங்க வந்து வெளியே போய் வேற ஒரு கன்சர்ன்ல போய் ஒர்க் பண்றதுதான் பணியிடம் மட்டுமில்ல, நீங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய உங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் உங்களுடைய பணியிடமா தான் மாறும். அப்ப நீங்க ஒரு பணியிடத்துல ஒரு பணியாளருக்காக நீங்க பணிபுரியும் போது அந்த இடத்துல உங்களுடைய பாதுகாப்பை எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க, எந்த வகையில அதை நீங்க பாதுகாப்பா நீங்க அதை பேணுறீங்க அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். ஒவ்வொரு பணியாளர்களும் யார் நமக்கு பணி கொடுக்கறாங்களோ, அதாவது ஹூஸ் எம்ப்ளாயர், அந்த எம்ப்ளாயருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா அவங்கள்ட்ட இருக்க எம்ப்ளாயிக்கு என்னென்ன வகையில அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி கன்சர்னை வந்து பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
சரி, அப்ப முதல்ல நாங்க வந்து எம்ப்ளாயர்ஸ் அவர்களுக்கு இருக்கிற ஹெல்த் அண்ட் சேஃப்டி அது குறித்த கடமைகள் பொறுப்புகள் என்னங்கிறத முதல்ல பேசுவோமே.
இப்ப வந்து உங்களை ஒருத்தரை இப்ப ரெக்யூட் பண்றாங்க, நீங்க வரப்போற வேலை எந்த வகையான வேலையும் அந்த வேலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடம் என்னென்ன ரிஸ்க் இன்வால்வ் இருக்கு, அதுல என்னென்ன ஹசார்ட் இருக்குங்கிறத முதல்ல ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பணியெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதவள மேம்பாடு துறையை சார்ந்த OHS பீப்புளோ இல்ல WHS பீப்புளோ யார் இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த வந்து முதல்ல அசஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபுல்லா அசஸ் பண்ணி அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல என்ன லெவல்ல இருக்கு, இந்த ரிஸ்க் அதிக லோவா இருக்கா, ஹையா இருக்கா, இல்ல மேஜரா இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதை செய்வாங்க. இப்ப நான் இது இப்படி சொல்றதை விட உதாரணமா ஒரு சொல்றேன் நான். இப்போ நீங்க ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க, உங்களை ஒரு ஆப்ரேட்டருங்கிற நிலைமையில உங்களை வந்து அவங்க பணி கேட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிபிகேஷன் எல்லா வகையிலுமே அவங்க உங்களை ஏற்கனவே தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலைய முதல்ல நீங்க கேபபிளா அப்படிங்கறதுக்காக தான் மெடிக்கல் டெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர் டூலோ இல்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டோ அது வந்து உங்களுக்கு நீங்க பாதுகாப்பான முறையில வேலை செய்ய முடியுமா அப்படின்னு முதல்ல அதை ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி அதுல இருக்க ஹசார்ட் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணுவாங்க. அதை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்லிட்டேன். இதே நீங்க வந்து IT இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு அட்மின் இண்டஸ்ட்ரியோ போறவங்களுக்கு, இப்ப உதாரணத்துக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்க உட்காரக்கூடிய உங்களுடைய அந்த சேரு, உங்க டெஸ்க் வந்து இட்ஸ் சோ கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா தட் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய வந்து ரிப்பிடேட்டிவ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு அந்த சூழ்நிலை சரியா இருக்கா அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணி அதை சரியான முறையில் அவங்களுக்கு லைட்னிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி ஏர் சர்க்குலேஷன் கொடுத்து டெஸ்கோட ஹைட் லெவல் எவ்வளோ, அந்த ஸ்க்ரீனோட ஹைட் லெவல் எவ்வளோ, எல்லாத்தையுமே சரி பண்ணி பார்க்கக்கூடிய முழு முதல் பொறுப்பும் கடமையும் உங்களை யார் பணியில் நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டானது.
கொரோனா காலத்தில் நாங்கள் வீட்டிலிருந்தும் வேலை செய்கின்றோம். அப்போ வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது இது எப்படி பொருந்தும்னு சொல்லுங்களேன்.
சரியான ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இப்ப நான் வீட்டுல இருக்கேன், நான் என்னுடைய வசதி கேட்ட மாதிரி நான் டெஸ்க் வச்சிருக்கேன், டேபிள் வச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன்னா, ஆனா ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு செக்லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெகுலேஷன் சொல்லுது. கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன சொல்லுதுன்னாக்கா, நீங்க ஒரு செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு காலையில நீங்க வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடம், நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் எனக்கு சரியா இருக்கு, எனக்கு கம்ப்யூட்டர் வந்து ஈஸியா இருக்கு, என்னுடைய ஸ்கிரீன் எனக்கு கரண்ட் நிறைவா இருக்கு, இந்த டெஸ்க் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத உங்க செக்லிஸ்ட் பண்ணணும். பண்ணி அதை HR க்கு அனுப்பணும். டெய்லி அனுப்பணும். இதுதான் வந்து முறை. ஆனா அது எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கிறது யாரு?
இதை பொதுவாகவே நாங்க பணியிடம் அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்போது இதுல பல துறைகள் இருக்கு இல்லையா? சுகாதாரம், உணவு உற்பத்தி, கட்டுமானத்துறை அப்படின்னு பல துறைகள் இருக்கிறது. எப்படி இந்த லெஜிஸ்லேஷன் எப்படி நாங்க பொருத்தி பார்க்க முடியும் ஒவ்வொரு துறைக்கும்?
பணியிடம்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைல்ட் கேர் இருக்கு, அது எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவீங்க? ஏஜ் கேர் இருக்கு, அது எந்த மாதிரி கன்சிடர் பண்ண? பணியிடம் என்பது எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதான், ஆனா ரிஸ்க்ங்கிறது தான் இட்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். இப்ப எந்த லெவல் ஆஃப் ரிஸ்க்ல அது இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுனா மட்டும்தான் உங்களால அதை வந்து ஃபைன் பண்ண முடியும். இல்லாட்டி போனா உங்களால கண்டே பிடிக்க முடியாது. இப்ப அதுக்குதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க, நீங்க முதல்ல நீங்க எந்த இடத்துல பணி செய்ய போறீங்கிறத உங்களுடைய எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அந்த ஏரியாவை ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி ஏதாவது கேப் இருக்கா அந்த ரிஸ்க்ல அப்படிங்கறத ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது அவங்களுடைய எம்ப்ளாயருடைய முதல் அப்ளிகேஷன், முதல் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பணி எந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்க போறாங்களோ அந்த இடத்த பண்ணணும். இப்ப சைல்ட் கேர், ஏஜ் கேர் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரொம்ப நாளாக அந்த ஒர்க் பிளேஸ் உள்ளேயே வராத இடங்கள். அங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே நடக்காது அப்படி இல்லை, அங்கேயும் சில வகையான பிரச்சனைகள் இருக்கும். நீங்க உடல் அளவுல மட்டும் இதை யோசிக்க முடியாது, மன அளவு பிரச்சனைகள் கூட இருக்கு, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட இதுல இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ரிஸ்கும் இருக்கா அப்படிங்கறதையும் இதை நம்ம பார்த்தாகணும்.
எதெல்லாம் நாங்க ரிஸ்க்னு பார்ப்போம் ஒர்க் பிளேஸ்ல, எந்தெந்த விடயங்கள்லாம் ரிஸ்க் அண்ட் ஹசார்ட்னு நாங்க பார்ப்போம் அதை சொல்லுங்களேன்.
எது எல்லாம் உங்களை அந்த இடத்துல பணி செய்ய விடாம தடுக்குதோ, எது எல்லாம் உங்களை அச்சமுறை செய்யுதோ, எது எல்லாம் நீங்க திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்குதோ, எதன் மூலமெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுதோ, அது அனைத்துமே ரிஸ்க் தான். மனசளவுல ஏற்பட்டாலும் அது ரிஸ்க் தான், உடல் அளவுல ஏற்பட்டாலும் அது ரிஸ்க் தான், எல்லாமே அது ரிஸ்க் தான்.
சோ வொர்க் பிளேஸ் வயலன்ஸ், புல்லிங், மெண்டல் ஹெல்த் எல்லாமே இந்த ரிஸ்க்குள்ள தான் வரும்.
கண்டிப்பாக வரும். புல்லிங் அண்ட் ஹராஸ்மெண்ட்ங்கிறதுக்கு தனியாகவே ஒரு லெஜிஸ்லேஷனே இருக்கு, அதுக்கு ஒரு கோட் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு, அதுக்குன்னு ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய வகையான சட்ட திட்டங்கள்லாம் இப்ப சமீபத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கு.
சரி, நீங்க முதல்ல சொன்ன அந்த அடுத்த விடயத்திற்கு வருவோம். தொழிலாளர்கள் அதாவது எம்ப்ளாயீஸ், அவர்களுக்கு இருக்கிற கடமைகள், ஒரு வேலை இடத்திற்கு நாங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு கடமைகள் என்னன்னு சொல்லுங்க.
இது ஒண்ணும் இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு திருக்குறள் கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையில என்னென்ன ரிஸ்க் இருக்குங்கிறது முதல்ல உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும், அவங்களுக்கு தெரிவிச்சு அவங்களுக்கு அதை கொண்டு போகணும். அப்ப கொண்டு போக நீங்க தவறிட்டா அந்த தவறு உங்களை தான். இப்ப செஞ்சு முடிச்ச பின்னாடி நீங்க அதுல கவலைப்பட்டு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. முதல்ல இதை எலிவேட் பண்ணணும், கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கணும். நான் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது, நான் இதை எப்படி இதுல இருந்து கடந்து போவது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கறத முதல்ல அவங்க தெரிவிக்கணும். இதுதான் அவர்களுடைய முதல் கடமை. ரெண்டாவது, அவங்க இருக்கிற பணியிடத்த அவங்க சுத்தமா வச்சுக்கணும். இப்ப ஃபைவ் எஸ் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தட். நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டு, ஒரு ஸ்லிப்பாகவோ ஸ்லிப் ஆகிறதுக்காகவோ இல்ல ஒரு கீழே தடுக்கி விடுற சூழ்நிலைய நீங்க உருவாக்கிக்காம நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அது நேச்சர் ஆஃப் ஒர்க்ல வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பணி கொடுத்தவங்களுடைய பொறுப்பு. ஆனா நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய தவறாதான் போகும். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஒரு செய்கையும் செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு ஒரு வேலையிலையும் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு, அவ்வளவுதான்.
சரி, இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன், அந்த வேலையில எனக்கு இருக்கிற ரிஸ்க் எல்லாம் இது இருக்கு, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மேலதிகாரிகிட்ட சொல்றேன். அப்படி சொல்லும் போது அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காத பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
அருமையான கேள்வி. இதுக்கு தான் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இப்ப வந்து விக்டோரியாவுக்கு வந்து ஒர்க் சேஃப் விக்டோரியான்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு, நான் இதை வந்து ஏற்கனவே என்னுடைய மேலதிகாரிகளுக்கு நான் தெரிவிச்சிட்டேன், அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் நான் உங்களை அணுகிறேன்னு சொன்னா, அவங்க ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்களே ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்கள உங்களுடைய பணியிடங்களுக்கு அனுப்பி அது என்னன்னு பார்க்க சொல்லுவாங்க. இது வந்து எல்லா தொழிலாளர்களும் தாராளமா பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களுடைய தொழிலாளர் அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு மூலமா போகும்போது அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும், ரொம்ப வசதியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒன்னு ஒன்னு இருக்கு. இப்ப விக்டோரியாவுக்கு வந்து ஒரு பேர் இருக்கிற மாதிரி குயின்ஸ்லாண்டுக்கு ஒண்ணு இருக்கு, நியூ சவுத் வேல்ஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மாறுதல்கள் தான் இருக்கும் நம்மள்ட்ட இருக்க ரெகுலேஷன்ஸ்ல, ஆனா பெரும்பாலும் ஹார்மோனைஸ்டா தான் இருக்கு எல்லாமே.
இப்போ வீட்டுல இருந்து வேலை செய்யும் பொழுது பணியாளர்கள் அவர்களுடைய உரிமைகள் மட்டுப்படுத்தப்படுகிறதா?
ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் ஏற்படுது. இப்ப நீங்க ஒர்க் பிளேஸ்ல, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல, உங்களோட ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த செய்திகளை வந்து நீங்க உடனுக்குடனா உங்களோட தெரிவிப்பீங்க. ஆனா நீங்க வீட்டுல இருந்து செய்யும் போது இதுல ஒரு லேகிங் இருக்கும். என்ன காரணம்னு சொன்னாக்கா, இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம், இது ஏன் நம்ம சொல்லுவானே, இது பெருசா ஒண்ணு எடுத்துக்க மாட்டோமா. ஆனா இது நீங்க வேலை செய்யற இடங்களா இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஹெச்ஆரோ உங்களோட ஓஹெச்என்எஸ் கோஆர்டினேட்டரோ உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருப்பாங்க. நீங்க உடனே அதை தெரிவிப்பீங்க, இல்லாட்டி உங்களுடைய பக்கத்துல இருக்க உங்களுடைய சக பணியாளர்களோட இதை பகிர்ந்துக்கும் போது அவங்களாவது கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்க வீட்டுல இருந்து பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க இதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எம்ப்ளாயியா இருந்து அந்த எம்ப்ளாயருக்கு சப்போர்ட் பண்ணாதான் அந்த பிசினஸ் டெவலப் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த வகையான ஏற்பாடுகள் ஏற்பட்டாலும் அதை உடனுக்குடனே நீங்க உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு உடனுக்குடனே தெரிவிச்சு உங்க பண்ணணும். இந்த நான் சொல்ற மறுபடியும் இந்த ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன் சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த மவுஸ் யூஸ் பண்றது, கீபோர்டு யூஸ் பண்றவங்க எல்லாம், எனக்கு கை வலிக்குது, இந்த விரல் வலிக்குது, அட அது பரவாயில்ல சும்மா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படிம்பாங்க. இது வந்து நாள் பட இது வந்து ஒரு குரோனிக்கல் இஷ்யூவா மாறிடும். முதல்ல அக்யூட்டா இருக்கும், அப்புறம் குரோனிக்கலா மாறிடும். அதனால ஆரம்ப காலங்கள்லயே இதை வந்து நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நீங்க உடனுக்குடனே அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே இது முடிஞ்சிடும். உங்களுடைய அந்த வலி உங்களுடைய சமூக வாழ்க்கையே பாதிக்கும்.
பணியாளர்கள் அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
நிறைய இருக்கு. இப்ப அதுக்காக நான் அந்த ஃப்ராடு கேஸ் எல்லாம் புடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒர்க் சேஃப் விக்டோரியாவுடைய வெப்சைட்ல போனீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோல்டர்ல பெயின் ஆகி போச்சு, இதனால நான் இந்த இடத்துல வேலை பார்த்ததுனால எனக்கு இந்த தோள்பட்ட வலி இருக்குன்ட்டு டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சரி நீ லைட் டியூட்டியில இருன்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு தான் வந்து அது உங்களுடைய எம்ப்ளாயர் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதான் இன்சூரன்ஸ் கையில போகும், அதுக்கப்புறம் ஒர்க் சேஃப் கையில போகும், அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு லாங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் டு ஒர்க்குங்கிறது தான் வந்து இந்த கான்செப்டுடைய மீனிங்கே. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாட்டி உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து உங்களை மறுபடியும் அதே பணிக்கு திரும்ப வைக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களும் அந்த அரசு நிறுவனமும்லாம் இருக்கு. சில பேர் வந்து அதை தவறான முறையில கையாளுறதுனால என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு கார்டு இஷ்யூஸ் தான் நிறைய ரைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா.
மிக்க நன்றி முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.